அடுத்ததாக நாகஸ்வராவளி ராகத்தில் கருடகமன சமயமிதே கருணஜூடராதா இந்த கீர்த்தனை வந்து ரூபக தாளத்தில் அமைச்சிருக்கார். பல்லவி சாகித்யம் கருடகமன சமயமிதே கருணஜூடராதா அனுபல்லவி நிருபம சுந்தராக்கார நிஜபக்த ஜனாதார நிருபம சுந்தராக்கார நிஜபக்த ஜனாதார சரணம் பவனஜாதி நுத திருதச்சாப வனஜாப்த குல ஜாத பவனஜாதினுத திருதச்சாப வனஜாப்த குலஜாத பவனஜால பவனஜால யாதவ பூப வனஜாக்ஷ ஸ்ரீவெங்கடேஷ பவனஜால யாதவ பூப வனஜாக்ஷ ஸ்ரீ வெங்கடேஷ. இப்போது பல்லவியில் கருடகமன அப்படின்னா கருடன் மேல் சஞ்சரிப்பவனே, கருடகமன கமனம்னா சஞ்சரிக்கிறது, கருடகமனன்னா கருடன் மேலேறி கருடனை வாகனமாக வைணதேயனை வாகனமாக கொண்டு சஞ்சரிப்பவன் விஷ்ணு. கருடகமன சமயமிதே, இதுதான் சமயம். கருடகமன சமயமிதே கருணை சூடராதா, என் மேலே கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? கருடகமன ஹரியே சமயமிதே, இதுதான் சமயம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு சேவ் மீ. கருடகமன சமயமிதே கருணை சூடராதா, என் மேலே கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அனுபல்லவியில் நிருபம சுந்தராக்கார நிருபமம், நிருபமா அப்படின்னா உபமானம் இல்லாத ஒப்பிட்டு பார்ப்பது, அவர் மாதிரி சின்ன தியாகராஜு, தியாகராஜரை ஒப்பிட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நிரு உபம உபமானத்துக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் பகவான். இவர் மாதிரி இருக்கார், அவர் மாதிரி இருக்கார், இந்த மாதிரியே இல்லாத தானா நிற்கக்கூடிய ஒருவன் பகவான். நிருபம சுந்தராக்காரா, மன்மதன் மாதிரி இருப்பான், இவரை மாதிரி இருப்பார், அவர் மாதிரி இவர் அவர் சாயலில் இருக்கார், இவர் அவர் மாதிரியே அழகாக இருக்கார், அந்த மாதிரியே கிடையாது. யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒரு அழகை கொண்டவன் நிருபம சுந்தராக்கார நிஜ பக்த ஜனாதார, நிஜமான பக்தன். பக்தன் மாதிரி நிறைய தெரியலாம், நம்மளை பக்தனாகவே தியாகராஜ சுவாமி மாதிரியே நம்மளை காமிச்சிக்கலாம் வெளியில், ஆனால் உள்ள தியாகராஜ சுவாமி இருக்காரா, பட்டணம் சுப்பிரமணியன் இருக்காரா அப்படின்றது வந்து பகவானுக்கு மட்டுமே தான் தெரியும். நிஜபக்த, அதனால தான் நிஜபக்த ஜனாதாரான்னு சொல்கிறார், உண்மையான பக்தன். நம்ம எப்படி வேணால் வேஷத்தை போட்டு யாரை வேணால் ஏமாற்றிடலாம், எவ்வளோதான் டெக்னாலஜி வரட்டும் என்ன வந்தாலும் ஏமாறுறவன் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருப்பான், ஏமாத்திரம் இருந்துகிட்டே தான் இருப்பான். அதனால் நிருபம சுந்தராக்கார நிஜபக்த, உண்மையான பக்த ஜனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவன் அவர் தான் அடித்தளம், பேஸ், நிஜ உண்மையான பக்தர்களுக்கு பேஸ், பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அடித்தளமாக இருப்பவன் பகவான் தானே, அவன் தானே மெய்யம், பகவானை முன்னிட்டு தானே. நிஜ பக்த ஜன ஆதார, நிஜமான பக்தர்களுக்கு ஆதாரமாக இருப்பவனே கருடன் மேல் சஞ்சரிப்பவனே சமயமிதே கருணசூடராதா. அகைன் பல்லவி சரணம் பவனஜாதி நுத. இதில் வந்து ராமாவதாரத்தை சொல்கிறார் சரணத்தில். பவனஜா அப்படின்னா பவனம், அப்படின்னா வாயு. பவனஜான்னா வாயு புத்திரன். பவனஜாதி நுத, அவனால் துதிக்கப்பட்டவனே. பவனஜாதி நுத திருத சாப வில்லு உடையவன். பவன வாயு புத்திரனால் வணங்கப்பட்டு வில்லம்பை வைத்திருப்பவனே பவனஜாதினுத திருதச்சாப வனஜாப்த குலஜாதா. வனஜ ஆப்தன், வனஜம் அப்படின்னா தாமரை. முன்னாலே இதுக்கு முன்னால் வந்த கீர்த்தனை சொல்லியிருக்கேன். வனஜம்னா தாமரை. வனஜ ஆப்தன், வனஜனதுக்கு ஆப்தன். தாமருக்கு யார் ஆப்தன்? சூரியன். சூரியன் வந்தவன் சூரிய உதயத்தில்தான் தாமரை மலர்ந்திருக்கும். வனஜ ஆப்த ஆப்தன் நண்பன். வனஜ ஆப்த குல, வனஜ தாமரைக்கு ஆப்தனான குலத்தில் தோன்றியவன் ராமன். வனஜ ஆப்த குலஜாத, அதில் பிறந்தவன். வனஜாப்த குலஜாத பவனஜால. இது இங்கே வந்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார். பவனஜால காற்று மாதிரி வேகமாக ஜாலம் செய்பவன், இந்திரஜாலம். கிருஷ்ணன் எல்லாமே லீலை தான். கிருஷ்ணனோட விபூதி எல்லாமே லீலா விபூதி தான். பவனஜால யாதவ பூம, யாதவர்கள். யாதவ பூப, யாதவர்களுக்கு பூபதி அந்த அரசன். யாதவ பூப வனஜாக்ஷா, தாமரை போன்ற கண்களை உடைபவன். வனஜாக்ஷ ஸ்ரீ வெங்கடேச கருடகமன சமயமிதே.
கருடங்கிறது வந்து வேத பக்ஷின்னு சொல்லப்படுறது. கருடங்கிறது தியாகராஜ சுவாமி கிருத்தில் எடுத்தோடனே சொன்னோம், நிகமசிரோ அர்த்தமுகல்கின நிஜவாக்கு இருக்கணும்னு தியாகராஜ சுவாமி வரையறுத்திருக்கார். கீர்த்தனங்கள் எப்படி இருக்கணும்? வேதாந்த அர்த்த பிரதிபாத்தியமாக இருக்கணும். அதாவது வேதாந்த அர்த்தங்களை வெளியிடுறதா இருக்கணும் கீர்த்தனை அப்படின்னு கீர்த்தனைக்கு ஒரு வரையறை சொல்கிறார். எதை பற்றி வேணால் பாடுறதுங்கிறதுலாம் கிடையாது. உயர்ந்த வஸ்துவை பாட வேண்டியது. சங்கீதம் உயர்ந்தது, உயர்ந்ததான வஸ்துவனால உயர்ந்ததாக பாட வேண்டியது. எல்லாத்திலும் உயர்ந்தது எதுவும் அதை பாட வேண்டியது. இப்போ நிகம சிரோ அர்த்தம்னா வேதாந்த அர்த்தம்னு ஒரு அர்த்தம், உபனிஷத்துன்னு ஒரு அர்த்தம். இந்த கருடன்கிற பட்சி இருக்க வேதாத்மான்னு பேர் அதுக்கு. இந்த கருடனுக்கு வேதாத்மான்னு பேர். வேதத்தை ஏன் நம்பணும்னா, வேதம் இயற்கையிலேயே இருக்கு, யாரும் அதை எழுதலை. கம்போசர்ஸ் கிடையாது வேதத்துக்கு. அது என்றைக்குமே இருக்கிறது, அனாதியாக அனந்தமாக பகவானாட்டமே இருக்கிறது. பகவானோட சுவாச பிரஸ்வாசம்னு சொல்லப்படுறது வேதங்கிறது. வேத சப்தங்கிறது அனாதியாக இருந்துருக்கு. சிருஷ்டி அழிஞ்ச போது அப்புறம் ஞான ரூபமாக பகவான்ட்டு இருக்கு. சிருஷ்டி போது வெளிப்படுறது சப்த ரூபமாக. அதனால் அதனால் வேதத்தை நம்பலாம். எதுவும் வேதத்தை நம்பணும்னா, எனக்கு பிடிச்சத நான் சொல்லுவேன், அவருக்கு பிடிச்சத அவர் சொல்லுவார், அவருக்கு பிடிச்சத அவர் சொல்லுவார். எது உண்மை எது பொய்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வேதங்கிறது ஒருத்தர் பண்ணதில்லை, ரிஷிகள் பண்ணதில்லை. ரிஷிகள் எங்கேயும் இருக்கிற சப்தத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா, அதனால் வேதத்தை நம்பணும். அது ஒரு பிரமாணம், ரொம்ப முக்கியமான பிரமாணம். ஏன்னா வேதம் இப்படி இயற்கையில் இருக்கிற ஸ்பந்தனங்களாக இருக்கிறதுனால வேதத்தை நம்பணும். இவர் வேதாத்மா வேதமயன்னு இந்த கருடனுக்கு. ஏன்னா இவர் ரக்கை அடித்தாலே துப்பியம் நமாமி நாராயணாயன் சப்தம் வருது. அவர் ரக்கையில் வேத சப்தம் வருது. வேத பட்சின் பேர் துப்பியம் நமாமி நாராயணாய ஹே லக்ஷ்மி காந்தம் துப்பியம் நமாமி இப்படி சப்தம் வருது. அவரோட ரக்கையைக்கு ரக்கையில் அந்த சப்தம் வருதுன்னு சொல்கிறான் வேதத்துக்கு. அது கருடனுக்குள்ள ஏற்றம். அப்போ வேதமயமாக இருக்கிற நிகமமயமாக இருக்கிற இந்த இவருடைய சிரசில் யார் இருக்கான்னு பார்த்தா பகவான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வெங்கடேஷ. இப்போ கருட கமனன்னா யாருன்னா நிகமத்துக்கு சிரசில் இருக்கிறவன் இந்த வேதபட்சியினுடைய. அப்படின்னா வேதங்கிறது பொய்யில்லாத ஞானம். உலகத்தில் விரவி கிடக்கக்கூடிய பொய்யில்லாத ஞானம் வேதம். அந்த பொய்யில்லாத ஞானத்தை கடைஞ்செடுத்து அதுலேருந்து மேலே வர்றது யாருன்னா பகவான். இப்போ கருட சேவைங்கிறது இதுதான் சொல்கிறது. இந்த கருட கமனன்னு சொல்கிறார் அவர், இதுதான் சொல்கிறார். வேத பிரதிபாத்தியனான வேதத்தினால் கொண்டாடப்படுறதுனால தான் பகவானுக்கு ஏற்றம். இதனால் புரிஞ்சுக்கணும், வேதத்தினால் கொண்டாடப்படுறதுனால தான் பகவானுக்கு ஏற்றம். இப்போ இந்த கீர்த்தனையில் ஒரு அதனுடைய பாவத்தை பார்த்தோன்னா பகவானுக்கு ரெண்டு வாகனம், சிறிய திருவடி பெரிய திருவடின்னு சொல்லுவார். சிறிய திருவடினா ஆஞ்சநேய சுவாமி, பெரிய திருவடினா கருடன். ரெண்டையும் பாடிட்டு அந்த கீர்த்தனையே பகவானை சுமக்கக்கூடிய வாகனங்கள் யார், அவளோட ஏற்றத்தை பாடுறதா இருக்கு இந்த கீர்த்தனை. அப்படி அமைஞ்சிருக்கு பவனஜாதி நுத. இப்போ ஒரு மியூசிக்கல் இமேஜரி இதில் ஒன்று கொடுத்துருக்கார் இந்த கருட கமண்டல். இது ஆதித்தாளத்தில் திசற நடையிலையும் பாடலாம். இந்த கருட கமன சமயமிதே கருண ஜூடராத கருட கமன. இவருக்கு யார் இதுக்கு முன்னாடியே இதுக்கும் தியாகராசன் ஒன்று பண்ணிருக்கார். அவர் எப்படி பண்ணுறாருனா கருடன் ரக்கை அடிக்கிற மாதிரி பண்றாரு. வினதா சுத்தவாகன ஸ்ரீ ரமண் மேல ஸ்ரீரமணா போயிட்டு இது கிழந்து கிளம்புறது. கருடன் எப்படி பறக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம்னா கிராமங்கள்ல இருக்கிறவளுக்கு பார்த்துருப்பா. இவர் திருவாரூர்ல இருந்தவர் தானே, திருவையாத்தூர் திருவாரூர்ல பிராந்தியங்கள்ல இருந்தவள் தான். இந்த வயல் காடுகள்லாம் கருடன் இறங்கி மீன் சாப்பிடும், அப்புறம் பறந்து போகும். பட 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 படம் அடிச்சு நெல்ல சாதாரண பட்சி எல்லாம் அப்படிதான் போகும். கருடன் எப்படி போகும் தெரியுமோ, பார்த்தவாளுக்கு பார்க்காதவாளுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவாளுக்கு சரி. இப்படி ஒரு ஒரு ரக்கையை ஒரு தூக்கி ரெண்டாவது அடித்து மூணாவது அப்படியே கிளம்பிடும். ஒரு தடவை இப்படி தூக்கும், ஒரு ரெண்டாவது அப்படி தூக்கும், மூணாவது தடவை திரும்பி அடிக்காத ரக்கையை அப்படியே மேலே கிளம்பிடும். கொஞ்சம் ஒசரம் ஏறி எடுத்துன்னா இட் வில் யூஸ் ஏர் கரண்ட் ஃபார் ஃப்ளைட். ரக்கையை அடித்து பறக்காத அசடாட்டம், ஏரில் கரண்ட் இருக்கு இல்லையா அதையே யூஸ் பண்ணிக்கும். ஏரில் கரண்ட் இருக்கா, ஏர் கரண்ட்டை யூஸ் பண்ணி பறக்கும். அது போல அவன் பார்த்துருக்கா, அதை அப்படியே உருவகப்படுத்திருக்கார். வினதா சுத்தவாகனஸ்ரீ. இவர் இந்த கருடகமண்டல வேற மாதிரி கொடுக்குறார். இது பிரத்யட்சமாக இதை சேவிக்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு போகலாம். இந்த பாட்டை இவர் வந்து, எனக்கு ஒரு சந்தேகம், இவர் மெட்ராஸ்லேயே இருந்தவர், ஒன்று பார்த்தசாரதி கோயிலில் கருடோத்சவத்தையோ இல்லை காஞ்சிபுரம் தேவப்பெருமானுடைய கருடோத்சவத்தையோ சேவிக்கும் போது இன்ஸ்பயர் ஆகி தான் இதை எழுதியிருக்காரோ, இந்த பாட்டு பாடுறாருன்னு தோன்ற இதை பார்த்தா. அங்கே எப்படின்னா கோபுரவாசலில் கருடனை சேவிக்கும் பொழுது அது ஒரு அழகு, அந்த தேவப்பெருமாள் புறப்படும் பொழுது இது இப்போ நான் சொன்னேன்னே இதை பார்க்கலாம். இப்படி அந்த கருடன் புறப்படுற மாதிரியே அது புறப்பட்டு அவ்வளோ ரசகனமாக அந்த உற்சவாதிகள் பண்ணியிருக்கா. அந்த என்னதான் இப்போ வந்து இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்கக்கூடாது. தியாகராஜ சுவாமி அந்த தேவப்பெருமாள் அப்படி பாடியிருக்கார், அந்த வரதராஜனை அந்த கருட சேவையை பாடியிருக்கார் தியாகராஜ சுவாமி. இவர் பாடுறார் என்னென்னா அது இப்படி தான் இப்படி லைட்டாக ஆடும் அது இப்படி. அப்புறம் என்ன ஆகுனா முதல்ல இப்படி, ரெண்டாவது தர இப்படி கிளம்பும், மூணாவது தர அப்படியே போடும். இப்போ நேரம் போய் பார்க்க சேவிக்காலெல்லாம் சேவிச்சுக்கலாம். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு கருட கஞ்சி கருட சேவை வேஷத்தை பார்த்து கஞ்சி கருட சேவைன்னு தெலுங்கில் பழமொழி, எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ். அது என்னென்னா இந்த அது இப்படி முதல்ல இப்படி அடிக்கும்போது, ரெண்டாவது தடவை அடிக்கும்போது, மூணாவது அந்த கொடையை அப்படி தூக்கி மேலே போடுவான். அந்த கொடை எவ்வளோ பெருசு இருந்தாலும் அப்படியே பிடிச்சுமே அப்படியே போயிடுவார், திரும்பி இறங்கவே மாட்டேன். அந்த கருடனுடைய கெயிட் ஆட்டமே அப்படி மேலே எழும்புறது, ரெண்டாவது எழும்புறது, மூணாவது கீழே இறங்காது, அப்படியே போயிடும். இப்படி ஒரு அழகு இந்த கருடனுடைய பறவை. இவர் என்ன பண்ணிருக்கார் இந்த கீர்த்தனையில் அதை கொடுக்குறாரு பாருங்க. கருட கமன சமயமிதே, அவ்வளோதான், மூணு தர தான். இது ஆயத்தாளமாக பண்ணனா திச்சிரமாக வரும். கரு கொஞ்சம் பாடுது பாடு பல்ல உண்டி பாடு.
கருட கமன சமயமிதே கருண சூடராத கருட கமன சமயமிதே.
அப்படிதான் இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன்னா இல்லைன்னா யாராவது சொல்லலாம் எழுந்து, அந்த மாதிரிலாம் இல்லை சார் நீங்கள் என்ன சொல்லுங்க, அப்படிதான் இருக்கு. இருக்கா இல்லையா, எனக்காக சொல்ல வேண்டாம், இருக்கா இல்லையா, அதனால தான் அப்படி போட்டிருக்க. அடுத்து அனுபல்லவியில் அந்த மாதிரி இருக்காது. நீ ரூபம அசுந்தரகர வந்துடுறது சாதாரணமாக வந்துடுறது. இது திசிரமாகவே போட்டிருக்க, திசிற திசிரமாக போட்டிருக்கேன். அதுக்காக அந்த நடையை காட்டுறதுக்காக அப்படி போய் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜர். இதில் இப்போ வந்து இப்போ எவ்வளவு கிரியேட்டிவ் பாருங்கள். இப்போ கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ராகம் புலப்படாமல் ராகம் பாடுறது கிரியேஷன் இல்லை. நம்மளுக்கு என்ன தோன்றதோ, என்ன சாகித்ய பாவமோ அது அப்படியே சாகித்யத்தில் போய், இது கிரியேஷன். ஏன்னா இது என்ன சிறகாலம் இருக்கும், இது இந்த கருட கமனம் இப்படி பாடுறது சிறகாலம் இருக்கும். இப்போ பெருமாள் வந்து சாதாரணமாக அழகாக இருப்பார். கருடன் மேலே எழுந்தருளின பெருமாள் வந்து ரொம்பவும் அழகு, அது ரொம்ப சேவிக்கணும். அதாவது என்ன சொல்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயா ஒரு கோவிலில் கருட சேவை இருந்து அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எவனாவது தான் கருட சேவையை போய் சேவிக்கலைன்னா அவனுக்கு பாபம்னு சொல்கிறது. யாரையுமே நிந்திக்க வேண்டாமா, சும்மா இருந்தால் கூட ஒரு 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 இவ்வளவு காத்து தூரத்தில் இருக்கிறவன் எங்கே கருட சேவை நடந்தாலும் போய் அவன் பெருமாளை கண்ணால் சேவிக்கலன்னா அதுவே பாபம்னு சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்ல அந்த கருடன் மேலே இருக்கிற பெருமானுடைய அழகு தனி. இப்போ இவருக்கு இதுக்கு முன்னாடி யார் சொல்லிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்கிறார் வல்லபதேவ பாண்டியனுடைய சபையில் பரதத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு வரும்பொழுது பெரியாழ்வாருக்கு கருடன் மேலே சேவை சாதிச்சது பெருமாள். இவர் என்ன பண்ணுறார், பெருமாளை பார்த்தோன்னே அவருடைய அழகுக்கு எங்கேயோ கண் பற்ற போடுமோ, யாரா பார்த்தா கண்ணு பற்றுமோங்கிற பயத்தில் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார். அந்த பாவம் இருக்கு இவருக்கு, அந்த பாவம் இருந்திருக்கான் போல இருக்கு. என்ன சமயம் இதே கருணை சூடராதான்னு சொன்னவனுக்கு என்ன அழகா இருக்கடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அடுத்து நினைச்சு பாருங்க சங்கதி. கருடகமான சமயம் இதே கருணை சூடராதா அப்படின்னு ஆரம்பிச்சவனுக்கு அடுத்து அந்த அப்படி கஷ்டப்படுறேன்னே இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்னு தான் சொல்லிட்டு போகணும் நியாயமா பார்த்தா, அதான சங்கதி அதுக்கு. ஆனால் பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே அந்த அழகுல ஆகர்ஷிக்கப்படுற. இதுக்கு முன்னாடி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புன்னு, உனக்கு காப்பு, உனக்கு கண்ணு பற்றக்கூடாது, நல்லா இருக்கணும். நீ பார்க்க முடியல அவருடைய அழகு, அவரால் அடியோமோடும் நின்னோடு பிரிவின்றி 1000 பல்லாண்டு பிரிவில்லாமல் இருக்கணும். நானும் நீயும், நீ நல்லா இருக்கணும், உன்னோட சேர்ந்து நானும் நல்லா இருக்கணும். வடிவாயினின் வலவார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, அவளுக்கும் பல்லாண்டு, அவளும் நல்லா இருக்கணும். அப்படியே கண்ணை பறிக்கிறது, நீ கருப்பா இருக்க தங்க கலர்ல இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணை பறிக்கிறது. அங்கேயும் பல்லாண்டு வடிவார் சோதி வல்லத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, இது வரைக்கும் பார்த்தார், இந்த ஆழி வரைக்கும் பார்த்தார். படைப்போர் புக்கு முழங்கும், இந்த பக்கம் பாஞ்ச சன்னியம் இருக்கு பெருமாளுடைய திருவாழி திருச்செங்கல சங்கு. படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் கண்ணை போட்டு, என்ன அப்பாஞ்ச சன்னியம்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் கண் எதிர்க்க பார்த்து பாடுற மாதிரி பாடினவர், அப்பாஞ்சி சன்னியமும் பல்லாண்டு பார்க்காததை பாடுற மாதிரி பாடுற, என்ன அவராலே கண்ணு போட்டு தங்கண்ணே போட்டுருமோ கண்ணை ஓட்டின்ட்டு அப்பாஞ்சி சன்னியமும் பல்லாண்டு இப்படின்னு வியாக்கியம் அது. ஏன்னா கருட சேவையில் தான் இந்த அழகு பெருமாளுக்கு, இது ரசிக ஹிருதயத்துக்கு ரசிகாளுக்கு நல்லா தெரியும். அதே பெருமாள் தான் கருட சேவையில் சேவிச்சு அவருடைய அழகு பன்மடங்கு. அதனால என்ன இப்போ இத்தனை மனசு கருகதேமில்ல, இந்த சுந்தர இவ்வளோ சுந்தரக்காரன் இவர் பாடினாரா, 2 கீர்த்தனை சொன்னமே எங்கேயாவது பாடினாரா? ஆனால் அந்த கருடனில் இவர் பெருமாளை பார்த்தா நிரூபம சுந்தரக்கார அப்படின்ட்டார். அப்படி இதை பாடினவர் இவருக்கானா, இவருக்கு ஒரு தியாகராய சுவாமி கிட்ட ஒரு பட்சபாதம், இந்த பட்டண சுப்பிரமணியர் கீர்த்தனைகள்லாம் நல்லா பார்த்தா தெரியும். ராமனை பாடாமல் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு ஜாகிரதை இருக்கும் எப்பயுமே, ராமனை விட்டுறப்படாதுன்னு எல்லாத்துலேயும் ராமனை எப்படியாவது கொண்டு அப்படியே பூத்திடுவார். கடைசியில் வெங்கடேசன் எல்லாம் வெங்கடேசன் காமிச்சிருவார், ஆனால் ராமனை கொண்டு பூத்திடுவார். என்னென்னா கருடன் நம்ம இவ்வளோ சொன்னோம், இங்கே பூமியிலிருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் தொண்டு பண்ணது யார், சண்டேன் சீதின்னு சொன்னது யார், இந்த பவன ஜாதி நுத்த திருத்த சாப்ப. அடுத்து என்னென்னா இதை நினச்சி பார்க்குறேன், இவன் மேலே எழுந்துருடுறது இவ்வளோ அழகாக இருக்க, இந்த ராமன் ஆஞ்சநேயருடைய முதுகில் எழுந்துருடினான் ஒரு சமயம் சபரிக்கிட்டேந்த வர சமயத்தில் சுக்ரீவனுக்கு இவனுக்கும் நட்பு ஏற்படுத்துறதுக்காக இவன் தான் வந்தான் முதல்ல பேசினான். அவன் பேசுகிற போது பெருமாள் எப்படி ஆஞ்சநேயனை அழைச்சிட்டு போனானோ அதே ரூபத்தில் இங்கே வர்ணிக்கிறார் ராமரை. அதனால தான் இதை நான் சொல்கிறேன், இது கான்டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. எப்படின்னா சுக்ரீவன் எல்லாம் பேசுகிறா, சுக்ரீவன் உங்களை பார்க்கணும்னு வாங்க அழைச்சின்னு போகிறேன்னு, இவர் வானர ரூபம் எடுத்து பிராமண ரூபத்தில் இருந்தார், அப்புறம் வானர ரூபத்தை எடுத்துன்னு அழைச்சிட்டு போகும்போது வில்ல என்ன பண்ணுறதுன்னு கேட்கலான் ராமன். வில்ல வில்ல என்ன பண்ணுறது, நான் கையில் வச்சுக்கிட்டோம்னு அஞ்சனு கேட்டால், இல்லை வில்ல நான் கையிலேயே வச்சுக்கிறேன், நான் திருத்த சாப்பன்ட்டு பவன ஜாதி நுத்த அவன் எழுந்தொழி பண்ணிட்டு போகிறான். ஒரு தோளில் ராமன் ஒரு தோளில் லக்ஷ்மணன் வந்து பறந்து போகிறான் ஆஞ்சநேய சுவாமி. இவா கையில் என்ன பண்ணா யாராலையும் சுமக்க முடியாது வில்லுன்னு ஆஞ்சநேயர சொல்கிற முன்னாடி, அவ்வளோ கனமான வில்ல கையில் வச்சுட்டுருக்கா திருத்த சாப்பன் பாடிட்டார். அந்த அந்த விஷன் தெரிகிறதுனால தானே அந்த இடத்துல வில்ல எந்தினவன் சொல்லணும், வேற ராமனுக்கு 1000 வார்த்தை சொல்லலாம். கருடனில் வரவன் இப்படின்னு சொல்லிட்டார் இல்லையோ, அப்போ ஆஞ்சநேயன் மேலே எழுந்துருள்ற இந்த ராம பிரபு எப்படி இருக்கான்னா வில்ல கையில் வச்சுட்டு இருக்கான்னு பாடுறார். எந்த சந்தர்ப்பம் இது அப்படின்னா ராமாயணத்தில் பார்த்தோம்னா, ராமாயணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஆஞ்சநேயன் சுக்ரீவனோட இவாளுக்கு ஸ்நேகம் பண்ணி வைக்கிறதுக்காக பெருமாளையும் லக்ஷ்மணனையும் தோளில் எழுந்துருள் பண்ணி கொண்டு போகும்பொழுது திருத்த சாப்ப ஆஞ்சநேயன் மேலே திருத்த ஆஞ்சநேயன் மேலேயும் இருக்கான் வில்லியும் கையில் வச்சுட்டு இருக்கான் அப்படி ஒரு இது சொல்கிறது. அடுத்து பார்த்தோம்னா வனஜாப்த குலஜாத சூரிய குலத்தில் பிறந்தவன், அதெல்லாம் அவர் சொன்னார். பவனஜால காற்றில் கடினாய், அவனுடைய விஷமா அப்படி இருக்கும்னா காற்றை விட ஸ்பீடான் இவன் கிருஷ்ணன். கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்குட்டி அவுத்து விடுறதுக்கு முன்னாடி பாலை சாப்பிட்றோம். அந்த பவனஜாலங்கிறதுக்கு ஆழ்வார்கள் என்ன அனுபவம் உண்டோ அதை நான் சொல்கிறேன். இதில் தியாகராய சுவாமி கீர்த்தனை ஒரு கீர்த்தனை இருக்குது, அது கீர்த்தனை எடுத்து பின்னாடி சொல்கிறேன். மாடை கண்ணுக்குட்டியை ஊட்டி விடுவா, அதுக்கப்புறம் பால் கறப்பா இல்லையா, கண்ணுக்குட்டி சாப்பிட்ட அப்புறம் பால் கறப்பா. அந்த பால் கறக்கிறது இவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் நேராக போய் பாலினுடைய பசுவனுடைய மடியிலேருந்து நேராக பாலை இவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி வாய் முழுக்க பாலை வச்சுட்டுருப்பான், யாருக்கும் தெரியாதானா. அங்கேருந்து வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி அண்ணன் மேன் நின்றுருக்கும். இவன் வந்து பாப்பா எங்கடா வந்த அப்படின்னு கேட்டால் வாய் மூடின்னு இருப்பான், என்னடா பேசவே மாட்டேங்கிறான், வாயை திறக்கவே மாட்டான், வாய் மூடின்னு இருப்பான். திடீர்னு என்ன பண்ணுவானா, கிட்டக்கு அடிக்க வந்தோன்னா தூன்னு துப்புவோம் நான் பாலை மூஞ்சில் துப்பிட்டு மற எங்கே போகிறான்னே தெரியாது, ஓடி மறைஞ்சு போடும். காற்றில் கடியனாய் ஓடியகம் புக்குங்கிற பெரியாள் அப்படி ஓடுவான். பவனஜாலன்னு இருக்கு இந்த பதம் கீர்த்தனைகளில் ரெகுலராக கிடைக்கிறது இல்லை. பவனஜாலன் இவர் தான் போட்டிருக்கார். தியாகராயசாமி கீர்த்தனில் எந்த கீர்த்தனில் இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ கீர்த்தனை எல்லாரும் கேட்டிருப்பாள், எங்கேயாவது பவனஜாலங்கிறது வார்த்தை எவ்வளோ ரேரான பிரயோகம் பாருங்கள். இவர் போடுறார், அவர் பெரிய மகா வித்வானாக இருக்கிறதுனால போடுறார். அனுபவஸ்தர், அந்த அனுபவமும் இருக்கு. அவர் கிருஷ்ணாவதாரத்தையும் கொண்டு வந்துட்டார், விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா வெங்கடேசன் கிருஷ்ணன் தான் வெங்கடேசனாக வரான் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்துட்டார். இந்த சரணத்தில் ஒரு அழகு என்ன பார்த்தோம்னா, ஒரே வார்த்தைகளை பல அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறார். பவனஜாதி நூத்த முதல்ல வனஜாப்த குல, அங்கே வந்து பவனஜன்ன பவனஜ ஸ்துதி பாத்திர, பவனஜன்ன ஆஞ்சநேயன் அந்த அர்த்தத்தில் வந்துடுது. வனஜாப்த குல ஜாத சூரிய குலத்தில் பிறந்தவன். அடுத்து பவனஜால, இங்கே வேற அர்த்தம் அந்த பவனுக்கு வேற மாதிரி வருது. அதே யூஸ் பண்ற பெருமாளோட சம்போதனை வேற மாதிரி வருது. பவனா வேற மாதிரி வருது. வனஜாக்ஷன்டர் அடுத்து தாமரை கண்ணன்டர். அப்ப பவனஜாதி பவனஜால வனஜாப்தா வனஜாக்ஷ இந்த ரெண்டு நாலு வார்த்தையை வச்சு அந்த சரணத்தை பண்ணிட்டார். பவனஜாதி திருத்துச்சாப்ப வனஜாப்த குலஜாத்த பவனஜால யாதவ பூப்ப வனஜாக்ஷ ஸ்ரீ வெங்கடேஷ். இப்படி அந்த வனஜா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் கொடுத்து பெருமாளுடைய பேரை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு, பவனையாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி பெருமாளை எப்படி சொல்ல முடியுமோ சொல்லிட்டு, அதே சமயத்தில் ரசகனமாகவும் அதே சமயத்தில் பாவம் கெடாமையும் அசத்தியமாக ஓஹோன்னு பண்ணியிருக்கிறது கீர்த்தன்.
இந்த சில வியாக்கரணமாக பார்த்தா வெறும் வியாக்கரணமாக வரட்டு வியாக்கரணமாக பார்த்தோன்னா புனருக்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாள். வந்த வார்த்தையே ரெண்டு தினம் வந்ததுன்னா புனருக்தி தோஷம்னு சொல்லுவாள். சங்கீத இந்த மாதிரி கீர்த்தனைகள் இவா மாதிரி மகானுபாவர்கள் இந்த அனுபவத்தில் திளைத்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த புனருக்தி தோஷம் அதெல்லாம் நம்ம பார்க்குற யோக்கியத்தை யாருக்குமே கிடையாது.
இல்லை ஆனால் ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தில் தானே வருது, வரதே ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தில் வருது.
அந்த கூட சொல்கிறா, ஏன்னா தியாகராய சுவாமிக்கு இந்த இதெல்லாம் சொல்கிற, ஆனால் அவளை சொல்கிற யோகியதை நமக்கு இருக்கா அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி நம்ம மனசாட்சியை கேட்டோன்னா சத்தியமாக நமக்கு கிடையாதுன்னு தான் சொல்லும். அப்புறம் இதோட சரணத்தில் பவனஜாதி நுதத்திருத்த சாப்ப அப்படின்னு சில இதெல்லாம் கேட்டிருக்கேன். பவனஜாதி நுத்த திருத்தச்சாப்ப வனஜாப்த குலஜாத்த அப்படி பாடு நல்லாயிருக்கும். பவனஜாதி நுத்திருத்தாப்ப நுத்திருத்தாப்பான்னு பாடக்கூடாது. பாடிண்டு பேசுறது ரொம்ப சமம், ஏன்னா பேசி பேசி தொண்டை வறண்டு போயிடும், உடனே பாடணும்.
இந்த கஷ்டம் உனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப நாளாக
இன்னைக்கு தான் எனக்கு அனுபவம் அது. அதுக்குதான் பாடுறவன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம், இதனால தான் இருக்கணும்.